الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உரையினுடைய ஆரம்பத்தில் முதன் முதலில் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை உங்களுக்கு எத்தி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, மாதாந்த ஒன்று கூடல் என்ற வகையில் இன்று இந்த நியூ சினையா தாவா நிலையத்தின் மூலமாக நடாத்தப்படக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த வல்லநாயன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவனாக, மேலும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் அனைவர்களுக்கும் அல்லாவின் அருள் என்றென்றும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு என் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், அப்படித்தான் மார்க்கம் எங்களுக்கு போதனை செய்கின்றது என்ற வகையில் அழகிய ஒரு உரையை இப்போது நீங்கள் செவிசாய்த்தீர்கள். சகோதரர்களே, இதை தொடர்ந்து நாம் பேசக்கூடிய இந்த தலைப்பும் கூட கிட்டத்தட்ட அந்த தலைப்புக்கு நெருக்கமானதாகவே அமைய பெற்றிருக்கிறது. இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டல்களில் எமக்கு தெரியும், வணக்க வழிபாடுகளை, அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை இஸ்லாம் எப்படி ஆர்வப்படுத்துகின்றதோ, எப்படி எம்மை ஊக்குவிக்கின்றதோ, எப்படி அதை கடமை என்றும் சுன்னா என்றும் பிரித்து வகுத்து எங்களுக்கு சட்டங்களை ஆக்கியிருக்கின்றதோ, இதே போன்றுதான் சகோதரர்களே எமது அன்றாட பழக்க வழக்கங்கள், எமது வாழ்க்கையின் ஏனைய விவகாரங்கள், இவையும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் போதனையை, வழிகாட்டலை எமது சத்திய மார்க்கம் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. எனவே ஒரு மூமியினுடைய வாழ்வு இரண்டு பகுதிகளை கொண்டது. அதில் ஒரு பகுதி அவன் அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். எனவே அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் செவ்வனே சீராக தன்னை நான் அமைத்திருக்கிறேனா, எனது வாழ்க்கை அந்த அடிப்படையில் இருக்கிறதா என்பதை கவனத்தில் கொள்வது எப்படி எமக்கு அவசியமோ, எப்படி மார்க்கம் எங்களுக்கு அதை வலியுறுத்துகின்றதோ, இதே போன்று இதற்கு சமனாகவே எமது அன்றாட வாழ்க்கையில் மனிதர்களோடு நாம் பழகுகின்ற போது எங்களுடைய தொழில், எமது குடும்ப வாழ்க்கை என்று ஏனைய அம்சங்களில் நாம் ஈடுபடுகின்ற போது, சகோதரர்களே, மார்க்கம் எமக்கு கடமையாக்கிய அம்சங்கள் யாது என்பதை கவனத்தில் கொண்டு அவற்றையும் நாம் சரியாக நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, ஒன்றில் நாம் உயர்ந்து செல்கின்றோம், மற்றொன்றில் நாம் தாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் இது எமக்கு வெற்றியை வழங்குமா என்பது கேள்விக்குறியாக ஆகிவிடும். சிலர்களை நாம் பார்க்கிறோம், எமது நண்பர்கள், எம்மோடு இருப்பவர்கள், அன்பாக அழகாக பேசுபவர்கள், வாழ்க்கையில் வணக்க வழிபாடுகள் என்று பார்க்கின்ற போது அதில் அவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமானதாக இருக்கின்றது. நல்ல குணமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள், மனிதர்களோடு பண்பாக அன்பாக பேசி பழகக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இறை கடமைகளில் இவர்களுடைய நிலவரம் என்ன என்று நாம் ஆய்வு செய்கின்ற போது, சகோதரர்களே, ஐங்கால தொழுகையிலும் கூட அவர்கள் பேணுதல் இல்லாதவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லும் போது அழகிய ஒரு வர்ணனையை சொல்கின்றார்கள். நபி அவர்கள் கான ஃபி மிஹ்னதி அஹ்லிஹி, குடும்பத்தாரோடு அவர்களுடைய பணிகளை ஆற்றிக்கொண்டிருப்பார்கள். குடும்பத்தவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்து கொண்டு அவர்களுடைய பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தொழுகைக்காக வணக்கத்துக்காக அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டால், சகோதரர்களே, அன்னை அவர்கள் சொல்கின்றார்கள்,
எங்களை மறந்தவர்கள் போன்று, எங்களை யாரென்றே தெரியாதவர்கள் போன்று ஆகிவிடுவார்கள். எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் பக்கம் விரைந்து விடுவார்கள். எனவே சகோதரர்களே, ஒரு மூமினுடைய வாழ்க்கை இந்த இரண்டு பகுதிகளுமே சீராக இருக்க வேண்டும். எனவே நாம் பண்பாட்டில், எமது பழக்க வழக்கங்களில் நற்குணமுடையவர்களாக நல்ல நிலையில் இருக்கிறோம் என்பது மாத்திரம் எமக்கு மகிழ்ச்சியை தந்துவிட முடியாது. அல்லாஹ்வுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளில் நாம் சீராக இருக்கிறோமா என்பது மிகவும் கவனிக்கத்தக்கது. அதே போன்றுதான் சகோதரர்களே, அடுத்த பகுதியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சிலர்களை பார்க்கலாம், வணக்கம் என்ன, வழிபாடுகள் என்ன, அதில் அவர்களுடைய ஆர்வம் என்ன, எந்தளவு வேகமாக அதில் செல்கிறார்கள் என்றால் முதல் வரிசையில் அவர்கள்தான் காட்சி அளிப்பார்கள். எங்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நாம் நடாத்த எத்தனிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு முன்வரிசையில் இருப்பவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த அளவுக்கு ஆர்வம். ஆனால் அவர்களுடைய ஏனைய பழக்க வழக்கங்களை, அவர்களுடைய தொழில் துறவுகளை, குடும்ப வாழ்க்கையை இப்படி நாம் எடுத்து ஆய்வு செய்கின்ற போது அங்கு மிகப்பெரும் ஒரு கோளாறை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய மனைவியே அவரை பற்றி மிகவும் குறை சொல்லக்கூடியவராக, அவருடைய தொழில் அதிபர்களே அவரை பற்றி மிகவும் முறைப்பாடு செய்யக்கூடியவர்களாக, இப்படி. ஆனால் அவருடைய இபாதத்துகளை பார்த்தால் நாம் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கலாம். எனவே சகோதரர்களே, மூமீன்களாகிய நாம் இந்த இரு நிலைமைகளையும் கவனத்தில் கொண்டு எமது வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டும். எப்படி வணக்க வழிபாடுகளில் நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றதோ, இதே போன்றுதான் எமது பண்பாட்டுத்துறையும் எமக்கு சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, எமது குணநலன்கள், எமது வாழ்க்கையினுடைய இன்ன பிற பகுதிகள் அழகாக சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. அதை நாம் எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த எம்முடைய உரையில் நாம் அடிப்படையாக சொல்ல நினைக்கின்றோம். சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய பண்பாடு, அவனுடைய குணம், அவனுடைய பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் சீராக சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் எமக்கு போதிக்கக்கூடிய முதல் நிலை கடமைகளில் உள்ளவென்று சொன்னால் நாம் மிகையாக சொல்லிவிடவில்லை. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணியை பற்றி முறைப்பாடு செய்யப்படுகின்றது. எப்படி முறைப்பாடு? அல்லாஹ்வின் தூதரே, இரவெல்லாம் தொழுகின்றால் பகலெல்லாம் நோன்பு நோட்கின்றாள். சோதர்களை, இரவெல்லாம் தொழுகின்றால் பகலெல்லாம் நோன்பு நோட்கின்றாள். உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கின்றது, இந்த அளவு வணக்க வழிபாட்டில் சிறப்பாக உள்ள பெண்ணா? ஆம், அந்த அளவுக்கு உயர்ந்தவள். ஆனால் தன்னுடைய அயலகத்து பெண்ணோடு, தன் அயல் வீட்டுக்காரரோடு அவள் மோசமாக நடந்து கொள்கிறாள். தனது அயல் வீட்டுக்காரர்களுக்கு அவள் இம்சைகளை வணங்குகின்றாள், சிரமங்களை கொடுக்குகின்றாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் புகார் செய்யப்பட்ட நேரத்தில் நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன? அவள் இவ்வளவு வணக்க வழிபாடுகள் செய்கிறாள் அல்லவா, இரவெல்லாம் தொழுகிறாள் அல்லவா, பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறார் அல்லவா, எனவே அவளுடைய இந்த குணத்தில் இருக்கக்கூடிய கோளாறை அல்லாஹ் மன்னித்து விடக்கூடும், அது இதை சரி செய்து விடக்கூடும் என்று நபியுடைய பதில் இருக்க வேண்டும் என்றுதான் நாம் ஆசைப்படுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன சகோதரர்களே? ஹிய ஃபின்னார், அவள் நரகத்து பெண் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இரவு தொழுகையின் நிலைமை என்ன, பகலில் நோற்ற நோன்புகளுடைய நிலைமை என்ன சகோதரர்களே? அவைகளையெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு, அவைகளையெல்லாம் தாண்டி செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான குற்றமாக தன்னுடைய குணத்தில் இருக்கக்கூடிய கோளாறு, தன் நடத்தையில் இருக்கக்கூடிய கோளாறு அமைந்திருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு காட்டி தருகின்றார்கள். எனவே சகோதரர்களே, எப்படி நான் தொழுகையில், ஜிக்ரில், திலாவத்தில் இப்படி சீராக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு நொடி பொழுதும் இபாதத்தில் ஆசையுள்ளவர்கள் எப்படி ஆர்வப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, இதே போன்று நாம் அடிக்கடி எம்மை கவனத்தில் கொள்ள வேண்டிய கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்தான் சகோதரர்களே, எனது குண நிலவரம் எப்படி இருக்கின்றது, நான் மனிதர்களோடு பேசும் முறை என்ன, நான் மனிதர்களோடு நடந்து கொள்ளும் முறை என்ன, என் தாயோடு என்னுடைய பேச்சு கதை எப்படி இருக்கின்றது, நான் எப்படி அவளோடு நடந்து கொள்கிறேன், என் மனைவியோடு என் நிலைமை என்ன, என் பிள்ளைகளோடு என் நிலைமை என்ன, எனது வாடிக்கையாளர்களோடு என் நிலைமை என்ன. சகோதரர்களே, யோசிக்க வேண்டிய அம்சங்கள். ஏன் இவைகளில் கோளாறு ஏற்படும் என்று சொன்னால், இவைகளில் கோளாறு ஏற்படும் என்று சொன்னால் எமது வணக்க வழிபாடுகளில் இருக்கும் சக்தியையும் மிஞ்சி அது எம்மை நரகில் நுழைத்து விடுவதற்கு காரணமாக இருக்கலாம். அப்படியானால் யோசித்து பாருங்கள், நரகில் கொண்டு போய் சேர்க்கும் அளவுக்கு பயங்கர குற்றம் என்று சொன்னால் மூமீன்களாகிய நாம் எந்தளவு கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால் தான் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அவனுடைய அருள் வேதத்தில் புகழ்ந்து சொல்கின்ற போது எப்படி வர்ணிக்கின்றான் என்பதை பாருங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அவர்களுடைய சகோதரியின் மகன் உர்வா, உர்வத் இப்னு ஸுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். சிறிய தன் சின்னம்மா அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது என்று கேட்கிறார்கள். அழகான ஒரு கேள்வி. சகோதரர்களே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பதில் எப்படி அமைந்திருந்தது? நபி அவர்களுடைய குணத்தை பற்றி விவரம் சொல்ல ஆரம்பிக்கவில்லை. என்ன சொன்னார்கள்? அலம் தக்ரல் குர்ஆன், நீ குர்ஆனை ஓதவில்லையா என்று கேட்டார்கள். நீ குர்ஆனை ஓதவில்லையாப்பா? கான குலுகுல் குர்ஆன், அவருடைய குணம் அல்லாஹ்வின் தூதரின் குணம் குர்ஆனாகத்தான் இருந்தது. அவர்களுடைய குணம் என்ன? அது குர்ஆன். குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கின்றானோ அதை அப்படியே செய்பவர்களாக இருந்தார்கள். வகூலு லின்நாஸி ஹுஸ்னா, மனிதர்களுக்கு நீங்கள் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே நல்ல வார்த்தை பேசுபவர்களாக இருந்தார்கள். இன்னல்லாஹு யஅமுருக்கும் பில் அதிலி வல் இஹ்சான், அல்லாஹ் உங்களுக்கு நேர்மையை கொண்டும் மக்களுக்கு உபகாரம் செய்வதை கொண்டும் உங்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான். எனவே உபகாரம் செய்பவர்களாக, மக்களோடு நேர்மையாக நடந்து கொள்பவர்களாக. சகோதரர்களே, எதையெல்லாம் அல்லாஹ் பணிக்கின்றானோ அதை அப்படியே நூற்றுக்கு நூறு வீதமே வாழ்க்கையில் செயல்படுத்துபவர்களாக நபியவர்கள் இருந்தார்கள். எனவே அவர்களுடைய பண்பாடு குணம் என்பது குர்ஆன் தான் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா நபியவர்களை பார்த்து சொல்கின்றான், வ இன்னக லஅலா குலுக்கின் அஸீம், நபியே மகத்தான குணத்தில், மிகவும் சிறப்பிற்குரிய மகத்தான குணத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று நபியை அல்லாஹு தஆலா புகழ்ந்து சொல்கின்றான். தஅவா பணியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெற்றி உலகத்தின் நாலா கோணங்களையும் சென்றடைந்தது என்று சொன்னால், சகோதரர்களே, அதற்கு மிகப்பெரும் ஒரு காரணம் நபி அவர்களுடைய பண்பாடு. நபி அவர்களிடம் காட்சி தந்த குணம் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் லின்தலஹும், நபியே அல்லாஹ்வினுடைய அருளின் காரணமாக, அல்லாஹ் உமக்கு செய்த அருளினால், லின்தலஹும், நீர் அவர்களோடு மென்மையாக நடந்து கொண்டீர், நீர் அவர்களோடு மென்மையாக நடந்து கொண்டீர். வலவு குந்த ஃபப்பன், நீர் கடுகடுப்பானவராக இருப்பீரானால், கவியிலல் கல்வி, உள்ளம் கடுமையானவராக, உள்ளம் மிகவும் கடுமையானவராக நீர் இருந்திருப்பீரானால், லம் ஃபப்பு மின் ஹவுலிக், உம்மை விட்டு அவர்கள் ஓடி இருப்பார்கள். சகோதரர்களே, ஆக நபி அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய குணம் மனிதர்களை ஈர்க்கும் மாபெரும் சக்தியாக இருந்தது, மாபெரும் காந்தமாக இருந்தது. நபி அவர்களுடைய பண்பை பார்த்து, அவர்களுடைய நிலவரங்களை பார்த்து என்ன செய்கின்றார்கள்? இஸ்லாத்தின் பக்கம் விரைகின்றார்கள். வரலாற்றில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பள்ளி வாசலில் ஒருவர் சிறுநீர் கழிக்கின்றார். சகோதரர்களே, எவ்வளவு அசிங்கமான ஒரு காரியம், யோசித்து பாருங்கள். இப்போ நாங்கள் எங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப் எடுத்து பார்ப்போமே, நாங்கள்லாம் பள்ளியில் வைக்கிறதுனால திடீர்னு ஒருத்தர் வந்து மூளையில் சிறுநீர் கழிச்சாருன்னா என்ன செய்வீங்கன்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டால், ஒரு சபையில் கேட்கப்பட்டது, என்ன பதில் சொன்னார்கள்? என்ன செய்வோமா? அட, இப்போ நம்ம நிற்கிற இந்த சபையில் ஒருத்தர் வந்து திடீர்னு இப்படி சிறுநீர் கழிச்சாண்டா நிலைமை என்ன ஆகும்? யார் இவனுக்கு முந்தி அடிப்பது? யார் இவனை முந்திக் கொண்டு விரட்டுவது? இதில் நாங்கள் போட்டி போடுவோம். எனக்குச்சா இப்ப ஆசிரத்து பேசினாங்களே இல்லையா, வஸ்தபிகு இலல் கைராத், நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். ஆமா, நன்மையின் பக்கம் நம்ம விரைந்து செல்லணும். ஹாலிசா சொல்லிட்டாங்கன்னு ஓடி போய் அடிக்கிறதுக்கு என்ன செய்வோம் சகோதரர்களே? சம்பவம் நடைபெறுகின்றது. உண்மையிலே மனிதர்கள் என்ற வகையில் சஹாபாக்கள் கோபித்தார்கள். அவர்கள் உண்மையில் அவனை தாக்குவதற்காக புறப்பட்டார்கள். நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன? தஊ, அவனை விட்டு விடுங்கள், அவரை விட்டு விடுங்கள். செய்யறது நல்ல காரியமா இல்லையே? செய்வது ஒரு மோசமான காரியம். இருந்தாலும் நபியுடைய பதில் என்னதாக இருக்கின்றது? அவனை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்களை தடுத்தார்கள். அவர் பார்க்கிறார் நபியுடைய பண்பை. சிறுநீர் கழித்து விட்டு கூப்பிடுறாங்க, வாங்கப்பான்னு கூப்பிட்டு, இன்னஹாதா, இந்த இடம் இருக்குதே, இது மாதிரியான காரியத்துக்குரிய இடம் அல்ல இது. இது அல்லாவை திக்ர் செய்வதற்கும், அல்லாவை அல்லாவுடைய குர்ஆனை ஓதுவதற்கும், அவனை தொழுவதற்கும் இப்படி இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் இது. எனவே இத்தகைய காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்தில் நடக்கக்கூடாது என்று அழகான ஒரு உபதேசத்தை சொன்னார்கள் சகோதரர்களே. அந்த அழகிய உபதேசத்தினுடைய விளைவு என்னதாக இருந்தது யோசித்து பாருங்கள். உடனே அந்த மனிதர் ஒரு துஆ செய்கின்றார். அந்த மனிதர் துஆ ஒன்றை செய்தார். என்ன சொன்னார்? அல்லாஹும்மா ர்ஹம்னி வ முஹம்மதா, யா அல்லாஹ், எனக்கும் இந்த முஹம்மதுக்கும் அருள் செய். யா அல்லாஹ், எனக்கும் இந்த முஹம்மதுக்கும் அருள் செய். அதோடு நின்றிருந்தா எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். சொன்னது என்ன தெரியுமா? வலா தர்ஹம் மஅனா அஹதா, மத்த ஒருத்தருக்கும் அருள் செய்யாதன்ட்டார். மத்த ஒருத்தருக்கு என்ன செய்யாத சகோதரர்களே? அல்லாஹும்மா ர்ஹம்னி வ முஹம்மதா, யா அல்லாஹ், எனக்கும் முஹம்மதுக்கும் ரஹ்மத் செய் என்று சொல்லி அதனோட வாயை பொறுத்திருந்தா எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்படியா? என்ன சொன்னார்? வலா தர்ஹம் மஅனா அஹதா, எங்களோடு இருக்கும் மற்ற எவருக்கும் அருள் செய்யாதே. ஏன் அப்படி செய்தார்? என்ன காரணம்? உண்மையில் சஹாபாக்கள் ஆத்திரப்பட்டு அவருக்கு அடிக்க முனைந்தார்கள். எனவே அந்த மனிதன் நபியுடைய செயலையும் சஹாபாக்களுடைய செயலையும் அங்கு உரசி பார்த்தார். கம்பேர் பண்ணி பார்க்கிறாரு, இவர் நடந்து கொண்ட முறை என்ன, அவங்க நடந்து கொண்ட முறை என்ன. சகோதரர்களே, உடனே துஆ இப்படி அமைந்தது. அவர் அப்படி தனக்கு சார்பாக துஆ கேட்கிறார் என்றதுக்காக வேண்டி நபி என்ன செய்யல, நமக்கு சார்பாக தானே கேட்டாரு, இருந்துட்டு போட்டுன்னு சொல்லல. உடனே தவறை உணர்த்தினார்கள். சொன்னார்கள், லகத் தஹஜ்ஜர்தன் வாசியா, விசாலமான அல்லாஹ்வுடைய அருளை எம்மில் சுருக்கி விட்டாய் பாண்டா. விசாலமான அல்லாஹ்வுடைய அருளை என்ன செய்து விட்டாய்? உதாரணமாக ஒரு பஸ் வந்து என்ன செய்யறாரு, நம்மளை புகழ்றாரு, வைங்க, நீங்க செஞ்சது நல்ல காரியம், உங்களுக்கு அல்லாஹ் கூலி தருவான் அப்படி இப்படி புகழ்றாரு. இப்ப இவருக்கு தெரியும், இது நான் மட்டும் செய்யல, என்னோட சேர்ந்து இந்த ரெண்டு பேரும் செஞ்சாங்க. வாயை பொத்திட்டு சும்மா இருக்காரு. ஏன் பேர் அடிச்சுக்கு இவருடைய பேர் தான். அவரு விஷ் பண்றாரு, இவரை வாயை திறந்து சொல்லுங்க, இல்ல என் கூட இவங்களும் சேர்ந்துதான் இந்த வேலையை பண்ணாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கும் ரெண்டு துவா செய்யட்டும், இல்ல புகழ் எனக்கு மட்டும் என்ன செய்யட்டும், கிடைக்கட்டும். இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே உணர்த்தினார்கள், இல்லையப்பா, அப்படி துஆ செய்யக்கூடாது. சகோதரர்களே, எத்தனை சம்பவங்கள் தான். நபியிடத்தில் ஒருவர் வருகிறார், ஒரு கிராமவாசி. கிராமவாசிகள் என்று சொன்னால் அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் கடும் போக்குள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இன்று அது தலைகீழே. இன்றைக்கு நகரவாசிகள் தான் கடுக்கடுப்பாக இருப்பார்கள், அப்படித்தானே? கிராமவாசிகளை பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் மென்மையாக இருப்பாங்க. மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் கூட இருக்கிறதுனால அந்த ஃப்ரெஷ்ஷா காத்து படுறதால என்ன செய்வாங்க. ஆனா இன்றைக்கு நிலைமை இப்படி. அன்று கிராமவாசிகள் அராப் என்று அவர்களுக்கு சொல்லுவார்கள், நாட்டுப்புறத்தவர்கள். அல்லாவே சொல்கிறான், அல் அராபு அஷத்து குஃப்ரன் வ நிஃபாகா, இந்த அராபுகள் தான், அரபிகள் அல்ல அராபுகள் அப்படின்னு சொன்னா கிராமவாசிகள், இவர்கள் தான் கடும் நயவஞ்சகத்துக்கும் கடுமையான இறை நிராகரிப்புக்கும் உரியவர்கள் இவர்கள் தான். அல்லாஹ்வுடைய சட்டங்களை தெரியாத மடையர்கள் என்று சொல்லும் அளவுக்கு பொருத்தமானவர்கள் அவர்கள் தான். ஆனால் மதீனத்து வாசிகள் அவர்கள் விளக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். இப்படியான ஒரு மனிதர் என்ன செய்கின்றாரு, நபி இடத்துல வர்றாரு, சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. அப்ப நபி களத்துல வந்து ஒரு ஒரு வேஷ்டியை, ஒரு அதாவது ஒரு பட்டியை மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன சொல்லுவீங்க அதுக்கு, நம்ம போடுறோமே, சரி, ஒரு சால்வே போட்டிருந்தாங்க. வந்து என்ன பண்ணாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சால்வையை பிடித்து இழுத்தார். சகோதரர்களை, இழுத்தார் என்று சொல்லும் போது நம்ம நினைக்கிறோம் சும்மா பிடிச்சி இழுத்திப்பாரா இருக்கும் அப்படின்னு. எந்த அளவுக்கு கடுமையான இழுப்பு என்றால், அந்த சால்வையினுடைய அச்சி நபி அவர்களுடைய கழுத்தில் பதிந்து விட்டது. அந்த அளவுக்கு மிக கடுமையாக பிடித்து இழுத்தார். சரி, இழுத்ததோட பிரச்சனை நின்று போச்சா? இல்ல. என்ன சொன்னார்? கொடு மமர், எனக்கு கொடு. என்னத்தை கொடுக்க? மிம்மா அத்தாக்கல்லா, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கொடு. அட, கேட்கறதே பிச்சை, கொஞ்சம் மரியாதையை கேட்க வேணுமா? கேட்டது என்ன? பிச்சை கேட்கிறாரு, அதை கொஞ்சம் மரியாதையா கேள்வி இல்லை. அதுவும் என்ன சண்டித்தனத்தில், அதுவும் வைபோசா என்ன செய்யறாரு? மமர் குடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தார்கள், யார் இவர்? பார்த்தால் ஒரு கிராம மனிதர். ஆம், இவர்களுடைய சுபாவம் அப்படித்தான். என்ன செய்தார்கள்? சிரித்தார்கள். கோபப்பட வேண்டிய ஒரு தருணம் சகோதரர்களே, உண்மையில் ஆத்திரப்பட வேண்டிய ஒரு நேரம் அது. இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கிறார் நபி அவர்கள். கோபிக்காது என்ன செய்தார்கள்? அந்த மனிதனை பார்த்து புன்முறுவல் பூர்த்து விட்டு சொன்னார்கள் சஹாபாக்களிடம், இவருக்கு பைத்துல் மாலில் இருந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. சோதனை, இதையெல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம். எத்தனையோ முறை இந்த ஹதீஸை கேட்டிருப்போம், எத்தனையோ முறை. ஆனால் இப்படியான ஒரு தருணம் ஏற்படுகின்ற போது என் நிலைமை என்ன? அதனால்தான் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய குணத்தின் உண்மை நிலவரம் எப்போது தெரியும் தெரியுமா? நீங்க கொடுக்கிற நேரத்தில் அல்ல, கொடுக்காத நேரத்தில் தான் விளங்கும். 10 தடவை கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, 11வது தடவை கொடுக்காம மட்டும் பாருங்க, பாத்தீங்களா? கேட்டேன் தரலன்றாங்க. 10 முறை கொடுத்தாரே, அது மறந்து போயிடும். 11வது முறை தரலன்றது இருக்குதே, இதுதான் கண் முன்னால் என்ன செய்யும்? வந்து நிற்கும். எனவே நாம் இவ்வாறான ஒரு அசம்பாவிதங்களுக்கு ஆளானால், மோசமான நிலைமைகளுக்கு தள்ளப்பட்டால் சகோதரர்களே, அந்த நேரத்தில் தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும் எமது குணத்தை, எமது பண்பை காட்டுவதற்கு. ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு வைங்க, இறங்குன உடனே என்ன, உனக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, கால் இல்லையா, கை இல்லையா? கண் மூக்கு காலு கையெல்லாம் இருக்கின்றது உனக்கே விளங்குதே. மனிதன் வேண்டும் கொண்டாந்து முட்டுவானா? இல்ல. ஆம், தவறு நடந்து விட்டது. ஓகே, அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும், ஏதோ சமாதானம். இப்படி நினைக்கிறதுக்கு பதிலாக என்ன ஆரம்பத்தில் வரக்கூடியது? கோபத்தில் குமுறுகின்றார்கள் சகோதரர்களே. ஒரு மனிதனுடைய உண்மையான பண்பாடு வெளிப்படக்கூடிய நேரம், அது காட்சி அளிக்கக்கூடிய நேரம், உண்மை நிலவரம் தெரிகின்ற நேரம், அது இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கும் போது. எனவே சகோதரர்களே, இத்தகைய தருணங்களில் தான் நாம் எமது குணத்தோடு நடந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். குணத்தை நாம் எப்படி வெளிப்படுத்துவது சகோதரர்களே? எமது குணநலத்தை நாம் எப்படி மனிதர்களுக்கு விளங்கப்படுத்துவது, நாம் நடந்து கொள்வது? ஆம், அதற்கு சில அடையாளங்கள் உண்டு. நாம் எம்மை பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும், இந்த அடையாளங்கள் என்னிடம் இருக்கிறதா? என்ன சொல்லப்படுகின்றது? முதலாவதாக, நற்குணத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு, மிகப்பெரிய ஒரு அடையாளம் தான் முகத்தில் புன்முறுவல். முகத்தில் புன்முறுவல், கண்டால் சிரிப்பது. சகோதரர்களே, நபி அவர்கள் இந்த சிரிப்பை பற்றி என்ன சொன்னார்கள்? உன் சகோதரனை சிரித்த முகத்தோடு நீ சந்திப்பதற்கிறதே, இது உனக்கு தர்மம் செய்த நன்மையை தரும் என்று சொன்னார்கள். பாருங்க, தர்மத்தை பத்தி பேசுகின்ற போது உடனே நம் கண் முன்னால் வருவது, காசு இல்லையே எப்படி தர்மம் செய்வது என்பதுதான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தர்மத்துக்கு 1000 வழிகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இன் முகத்தோடு உன் சகோதரனை நீ சந்திப்பதும் கூட உனக்கு தர்மம் செய்த நன்மையை கொடுக்கும். அப்ப எனவே ஒரு முஸ்லிமை, ஒரு சகோதரரை காணுகின்ற போது நாம் சிரிப்பது, எனக்கு தெரிவிக்க வேண்டிய தேவை கிடையாது, இருந்தாலும் புன்முறுவல் பூக்குவது, எனக்காக அல்லாஹ் தர்மம் செய்த நன்மையை வழங்குவதாக சொல்லி இருக்கின்றான். இன்றைக்கு சில சகோதரர்களுக்கு, அதாவது சிரிங்கன்னு எவ்வளவு பயம் பண்ணாலும் என்ன செய்ய மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. ஏதோ அவர் சிரிக்க மாட்டேன் என்று நேர்ச்சை செய்திருக்கிறார் போல், சிரிக்கவே என்ன செய்ய மாட்டேன் என்று நேர்ச்சை செய்திருக்கிறாரோ என்று நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறார்கள், முகத்தில் புன்முறுவலே கிடையாது. சிலர்கள் சொல்லுவாங்க அவருடைய சுபாவம் அப்படின்வாங்க. சகோதரர்களே, சுபாவத்தை மாற்றிக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்கலாம். சுபாவத்து அப்படி இருந்தாலும் என்ன, நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த இது ஒரு பெரிய காரியம் அல்லவே, இது ஒரு சாதாரண விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் இதை எங்களுக்கு ஆர்வப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஏன் நாம் சிரிக்கக்கூடாது? ஏன் நாம் புன்முறுவல் பூக்கக்கூடாது? அதற்கு நன்மை வேற இருப்பதாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா சகோதரர்களே? பண்பாட்டினுடைய அடையாளம் அது. ஒரு மனிதர் நல்ல பண்பு கொண்டவராக இருக்கிறார் என்றால் முகத்தில் புன்முறுவலோடு இருப்பார். சஹாபாக்கள் நபியவர்களை பற்றி சொல்கின்றார்கள், எப்போது நாம் நபியவர்களை சந்தித்தாலும் எம்மை பார்த்து சிரிப்பவர்களாக, எம்மை பார்த்து புன்முறுவல் பூக்கக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அடுத்து சகோதரர்களே, நற்குணத்தினுடைய வெளிப்பாடு இன்னும் ஒரு அம்சம் மிக முக்கியமானது. என்ன? எங்களுடைய பேச்சு, நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள், நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இவைகள் பண்புள்ளதாக, அழகியதாக, மனிதர்களுடைய உள்ளங்களை வென்றெடுக்கக்கூடியதாக இப்படி வார்த்தைகள் அமைந்திருக்க வேண்டும். குணத்தை காட்டும் மிக பெரும் ஒரு அடையாளம் என்றால் அது மனிதனுடைய நாவு. சகோதரர்களே, பேசுகின்ற போது பண்பாக பேசுகின்றார், பேசுகின்ற போது அன்பாக பேசுகின்றார். இப்போ சிலர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அன்பு பண்பு எல்லாம் வெளியே தான், வெளி உலகத்துக்கு. வீட்டில் பார்த்தீங்கன்னா கடுகடுன்னு தான் இருப்பார். வீட்டில் மனைவி இடத்துல பிள்ளைகள் இடத்துல அவருடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் எப்படித்தான் கடுகடுத்த முகத்தோடு இருப்பார். ஆனால் வெளியில் யாரையும் சந்தித்து விட்டால் அவரை பற்றி கேட்டு பாருங்கள், மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு மனிதர். சகோதரர்களே, நல்லவர் என்ற ரிப்போர்ட் 1000 பேர் சொன்னாலும் அதுல முதன்மையானது மனைவியுடைய ரிப்போர்ட் தான். அவ தான் என்ன செய்யணும், இவர் உண்மையிலேயே நல்லவரா இல்லையா என்றத நமக்கு சொல்லணும். ஏன்? அங்கிருந்துதான் உண்மை செய்தி வரும். உள்ளும் புறமும் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு மனிதனுடைய இயல்பை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மனைவியின் ரிப்போர்ட் நல்லதாக இருக்க வேண்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா, ஹைருக்கும் லி அஹ்லிக்கும், உங்கள் குடும்பத்தவருக்கு சிறந்தவர். வஅன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என் குடும்பத்தவர்களுக்கு சிறந்தவராக இருக்கிறேன். சகோதரர்களே, மனைவி வாய் நிறைய தன் கணவனை பற்றி நல்ல வார்த்தைகளை சொல்வாரா என்றால் இவர் நல்லவராக நடந்தால் தான் அது சாத்தியமாகும். பாருங்க, நபி அவர்களுக்கு வகி வந்தது, பதறி போனார்கள், சஞ்சலப்பட்டு போனார்கள், ஓடி வந்து என்னை போத்துங்கள் போத்துங்கள் என்று ஹதீஜாவிடம் சொன்னபோது, ஹதீஜா எனக்கு பயமாக இருக்கின்றது, எனக்கு அச்சமாக இருக்கின்றது என்று முறைப்பாடு செய்த போது, சகோதரர்களே, ஹதீஜா நாயகியினுடைய ரிப்போர்ட் எப்படி இருந்தது? நபி அவர்களை பார்த்தே சொன்னார்கள், கல்லா நபியே. அப்போது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் போதுதான் தூதராக ஆகியிருக்கின்றார்கள். ஹதீஜா நாயகி நடந்த நிகழ்வை கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், கல்லா, நீங்கள் நினைப்பது போன்று ஒன்றும் நடக்க போவதில்லை. வல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கின்றேன், லா யுஹ்லிக் அல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒருபோதுமே உம்மை பால்படுத்தி விட மாட்டான், ஒருபோதுமே அல்லாஹ் உம்மை இழிவுபடுத்தி விட மாட்டான் என்ன சொன்னார்கள். ஏன், என்ன காரணம்? அடுக்கிக் கொண்டே போனார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய பண்பாடுகள், இன்னக தக்ஸிபுல் மஅதூம், நீங்கள் இல்லாதவருக்காக உழைப்பவராக இருக்கிறீர், விருந்தாளிக்கு உணவளிப்பவராக இருக்கின்றீர், சத்தியத்திற்காக நீர் பாடுபடுபவராக இருக்கின்றீர், குடும்பத்தை சேர்ந்து வாழ்பவராக இருக்கின்றீர், இப்படியெல்லாம் நல்ல பண்புகளை கொண்ட உமக்கு எப்படி அல்லாஹ்வினுடைய மோசம் வரப்போகின்றது, அல்லாஹ் எப்படி உங்களை மோசமாக்கி விட போகின்றார்? சகோதரர்களே, நடக்காது, சத்தியமிட்டு சொல்கின்றார்கள், வல்லா, அல்லாஹ் மீது ஆணையாக. எனவே மனைவி, இது பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ரசூல் என்று பிரபல்யமாகி பிறகு சொன்ன செய்தி அல்ல, இது ரசூலாக ஆகுவதற்கு முன்புள்ள பண்பாடு. எனவே எமது பண்பாடு என்பது எமது முஸ்லீம்களுக்கு மட்டும்தானா? இப்போ சிலர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் என்றால் தான் என்ன செய்வாங்க, சிரிப்பாங்க, கதைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஒரு நன் முஸ்லீமாக இருந்தால், முஸ்லீம் அல்லாதவராக இருந்தால் அவரோடு எமது நிலவரம் வேறாக ஆகிவிடும். சகோதரர்களே, காபிர்கள் இருவகைப்பட்டவர்கள் உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு சாரார் அவர்களுக்கு ஹர்ம் என்று பேர் சொல்வார்கள் உலமாக்கள். அவர்கள் எங்களை அடித்து, எங்களை நொறுக்கி, எங்களை நாசமாக்கி, ஊரை விட்டும் திரத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள். இவர்கள் ஹர்மிகள். இவர்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு குர்ஆனில் படித்திருக்கின்றான். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள் காபிர்கள், அவர்களை சில்மிகள் என்று சொல்வார்கள். அவர்கள் சமாதானமாக வாழ்பவர்கள். அவர்கள் அப்படி எங்களுடைய பொருளாதாரத்தை பறித்து எங்களை கொலை செய்யவோ ஊரை விட்டும் துரத்தவோ நினைப்பவர்கள் அல்ல. எனவே அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், லா யன்ஹாகும் அல்லாஹ் அனில் லதீன லம் யுகாதிலூக்கும் ஃபித்தீனி வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், காவிர்களில் எவர்களெல்லாம் உங்களை உங்கள் ஊரை விட்டும் துரத்த நினைக்கவில்லையோ, உங்கள் மார்க்கத்துக்காக உங்களோடு போரிட நினைக்கவில்லையோ, பாருங்க, நீங்க முஸ்லீம்கள் என்பதற்காக அவர்கள் உங்களை பகைக்கவில்லை, நீங்கள் உங்களுடைய ஊரிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்யவில்லை. இப்படியான காவிர்கள் சாதாரணமானவர்கள். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், அன் தபர்ரூஹும், அவர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. அவர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. சகோதரர்களை, உபகாரம் என்ற இந்த வார்த்தை இருக்கின்றதே, இது ஒரு பாரிய அர்த்தத்தை கொண்ட வார்த்தை. உபகாரம் என்றால் என்ன, உபகாரத்தினுடைய அளவு என்ன, ஓரிரு காரியத்தை நாம் சொல்ல முடியாது. நற்கருமங்கள் என்று எவைகள் எல்லாம் இருக்கிறதோ அது அனைத்தையும் அதில் அடக்கிவிட முடியும். அப்படியான ஒரு வார்த்தை தான் உபகாரம் என்பது. ஒருவர் நமக்கு பண உதவி செய்தார், உபகாரம் செய்தார். ஒருவர் நமக்கு டீ வாங்கி தந்தாரு, உபகாரம் செய்தார். ஒருவர் நல்ல பொண்ணை பேசி திருமணம் முடிச்சு வச்சாரு நம்ம மகனுக்கு, உபகாரம் செய்தார். ஒருவர் நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை கொண்டு போய் போட்டாரு, உபகாரம் செய்தார். எனவே உபகாரம் என்பது ஒரு பெரிய வார்த்தை. அல்லாஹ் எதை சொல்கின்றான், நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், அவர்களோடு நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு தடுப்பதெல்லாம் யாரை தெரியுமா, எந்த காவிர்கள் நீங்கள் முஸ்லீம்கள் என்பதற்காக உங்களை பகைமை கொள்கிறார்களோ, உங்களை உங்கள் ஊரை விட்டும் துரத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, இவர்களுக்குத்தான் நீங்கள் உபகாரம் செய்து நடப்பதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கின்றான் என்று சொல்கின்றார். எனவே சகோதரர்களே, நபி அவர்களுடைய இந்த பண்பாடுகளை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இது நபியாக ஆன பிறகு நடந்ததை சொல்லவில்லை, இறை தூதராக ஆன பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பாக்கியமாக சொல்லவில்லை. இது அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையே அப்படித்தான். எனவே சகோதரர்களே, எமது முகம் புன்முறுவல் பூக்கும் முகமாக, எமது பேச்சு நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய பேச்சாக, சிலர்களுடைய நாவு சகோதரர்களே அவர்களுடைய அழிவுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாம் பேசும் பேச்சுக்கனால் நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா? கேள்வியை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரே, எமது பேச்சினால், நான் சொல்லும் வார்த்தைகளினால் நான் குற்றம் பிடிக்கப்படுவேனா? நபி அவர்கள் சொன்னார்கள், முஆதே, உனக்கு தாயில்லாமல் போகட்டும். சகோதரர்களே, அரபிகள் அப்படி பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கின்றது, என்னப்பா சொல்றாய், என்ன இப்படி பேசுறாய் என்று சொல்லும் போது இப்படியான வார்த்தைகளை சொல்வார்கள். நேரடி அர்த்தத்தை நாம் எடுக்க முடியாததற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனை நரகில் தள்ளுவதில், ஒரு மனிதனை நரகில் தள்ளுவதில் அவனுடைய நாவின் விளைவை விட வேறு என்னதான் பெரிதாக இருக்க முடியும் முஆதே? சகோதரர்களே, நாவினால் மனிதன் நரகில் நுழைவதுதான் அதிகம் என்று சொல்கிறார்கள். சொன்னார்கள், மன் யவ்மனுலி, யார் எனக்கு உத்தரவாதம் தருவது, மா பைன லஹ்யைஹி வமா பைன ரிஜ்லைஹி, யார் எனக்கு உத்தரவாதம் கொடுப்பார் உங்களில், அவருடைய நாவை பாதுகாப்பதாகவும் அவருடைய மர்மஸ்தானத்தை பாதுகாப்பதாகவும் யார் எனக்கு உத்தரவாதம் தரப்போகிறார் என்று கேட்கிறார்கள். தருவீர்களா? நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறேன், அவனுக்கு சுவனத்தை பெற்றுத்தர நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன் சொல்கிறார்கள். அல்லாவிடம் வாதிட்டு மன்றாடி உம்மை சுவனவாசியாக நாம் ஆக்குவேன், அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதம் கொடுக்கின்றார்கள். அபூ தாலிப் மரணப்படுக்கையில் இருக்கும் போது வந்து சொன்னார்களே, அபூ தாலிப் சிறிய தந்தை அவர்களே, கலிமாவை சொல்லுங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாவிடம் அதை வைத்து உமக்காக நான் மன்றாடுகிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் அல்லாவிடம் நான் பேசுவதற்கு, இது இருந்தால்தான் என்னால் பேச முடியும் சகோதரர்களே. ஆக நபி அவர்கள் அங்கு அபூ தாலிபுக்கு சொன்னது போன்று மொத்த சமுதாயத்துக்கும் சொல்கிறார்கள், உங்களில் யார் நாவை பேணுவதாகவும் தன் மர்மத்தை பேணுவதாகவும் எனக்கு உத்தரவாதம் கொடுத்தால் அவருக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தருவதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, நாம் என்ன பேசுகின்றோம், நாம் எப்படி பேசுகின்றோம்? சிலர்களை பாருங்கள், நாம் எப்படி ஒரு மனிதனுடைய உள்ளத்தை எந்த அளவு உடைத்தாலும் கூட அவருக்கு அதை பத்தி கணக்கே இல்லை. வாயை திறந்தால் அப்படியே கொட்டி கொண்டு போவார். நல்ல வார்த்தைகளா இல்லை, பலமொழி போன்று தீய வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போவார். கேட்டா சொல்லுவாங்க, பாத்தீங்களா எப்படி நாவன்மை, எப்படி பேசுறாரு பாருங்க, ஏசுறதுக்கு இவரை தான் விடணும், ஏசுறதுக்கு என்ன இவரை தான் விடணும். சகோதரர்களே, திறமை என்று நினைக்கிறார்கள், இல்லை, உங்களை நரகில் சேர்க்கும் ஒரு மாபெரும் ஆயுதம் அது. திறமை என்று நினைக்காதீர்கள், அல்லாவிடத்தில் உங்களை கேவலப்படுத்தி உங்களை நரகில் தள்ளும் மிக பெரும் பாவம் அது. எனவே நாம் பேசும் வார்த்தைகள் என்ன, எப்படி பேசுகின்றோம், என்ன வார்த்தைகளை பாவிக்கின்றோம், உள்ளத்தை உடைக்கும் வகையில் நாம் பேசிவிட்டால் அவருக்கு நாம் மன்னிப்பு கேட்பவராக இருக்க வேண்டும். சகோதரர்களே, நாம் நினைக்க கூடாது எமக்கு சுதந்திரம் இருக்கிறது, எனவே நாம் எதை வேண்டாலும் பேசலாம், எவனை வேண்டுமானாலும் திட்டலாம். எப்படி பேச்சு சுதந்திரம், அதுக்கு என்ன வச்சுக்கிறாங்க தலைவி, பேச்சு சுதந்திரம். பேச்சு சுதந்திரம் துன்யால தான், உலகத்தில் உங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கலாம், ஆனால் மறுமையில் அல்லாவுக்கு முன்னால் கேவலப்பட்டு போவோம். நாம் எமது நாவை நாம் அடக்கவில்லை என்று சொன்னால், அன்பான வார்த்தைகளை பேசி மக்களோடு நடப்பவர்களாக நாம் இருக்கவில்லை என்று சொன்னால், உலகத்தில் நாம் பெரியவர்களாக இருக்கலாம், மறுமையில் அல்லாவிடம் கேவலத்துக்குரியவர்களாக ஆகிவிடுவோம் சகோதரர்களே. எனவே நாம் எமது பேச்சை சீர்திருத்த வேண்டும். எமது பண்பாடு சீராக இருக்கிறது என்றால் அதற்கு மிக பெரும் ஒரு அடையாளம் பேச்சு. ஆனால் இதே நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையும் இருக்குது சகோதரர்களே. சிலர்கள் பேச்சிலே ஆக்கலம் அடைகிறோம், நல்ல அன்பா பண்பா பேசி என்ன செஞ்சிருவாங்க, அழகாக பேசி ஏமாற்ற வேண்டிய நேரத்தில் ஏமாத்திடுவான். என்ன இது சரியா, இது கேட்டா சொல்லுவார் நல்லா தானே பேசினேன், அன்பா தானே பேசினேன். சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வியாபாரம், அவனுடைய கொடுக்கல் வாங்கல், இதுலேயும் அவன் என்ன செய்யணும், நேர்மையானவனாக இருக்க வேண்டும். இதுவும் அவனுடைய நற்குணத்துக்கு அடையாளம். ஒரு மூமின் ஒருபோதுமே ஒரு மனிதனை ஏமாற்றுபவனாக இருக்க மாட்டான், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்களுக்கு ஊறு விளைப்பவனாக இருக்க மாட்டான், ஏமாற்றி பொருளாதாரத்தை சம்பாதிப்பவனாக இருக்க மாட்டான், பொய் பேசுவது என்பது அவனுடைய பண்பாக இருக்க மாட்டாது. இன்னல் கதிபலயஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் பேசினீர்களா அது உங்களை தீமையின் பக்கம் இழுத்து செல்லும். நபி சொல்கிறார்கள், தீமைகள் உங்களை நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லும். சில மனிதர்கள் பொய்யே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா யுக்தப இந்தல்லாஹி கத்தாபா, அல்லாஹ்விடத்தில் இவன் பொய்யன் என்று பதிவு செய்யப்படும் வரைக்கும் பொய்யே பேசிக் கொண்டு போகிறான் என்று ரபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சகோதரர்களே, அழகான வார்த்தைகளை பேசி நாம் பிறரை ஏமாற்றிவிட்டோம் என்று சொன்னால் இது நற்குணத்துக்கு அடையாளமா? அழகான வார்த்தை பிறகு வாழ்க்கையில் மோசம் என்றால் இல்லை, இது நற்குணத்தின் அடையாளம் அல்ல, இது ஏமாற்றத்தினுடைய அடையாளம். சிலர்கள் நல்லதை தீயதுக்கு பயன்படுத்துபவர்களாக இருப்பார்கள். இப்போ பெண்கள் ஃபரதா போடுகிறார்கள் சொன்னால், இந்த முகத்தை போடுற பிரச்சனையை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, முகத்தை பூட்டி கொண்டு அநியாயங்களை எல்லாம், முகத்தை பூட்டி கொண்டு மோசமான காரியங்களை எல்லாம் செய்வதற்கு பெண்கள் முனைகிறார்கள். என்னமோ சமூகத்தில் 90% பெண்கள் அப்படித்தான் நடக்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓரிருவர் இப்படி செய்தால் அதற்காக வேண்டி மொத்த முகம் கூட்டும் அவ்வளவு பெண்களையும் அந்த பண்புள்ளவர்களாக சொல்ல முடியுமா? சமுதர்களே, தவறு. அப்ப எனவே இப்படி நாம் நடக்கின்ற போது அப்ப சொல்கின்றார்கள் மோசடிக்காரர், மோசம் செய்கிறார். சகோதரர்களே, வாயால் பார்த்தால் நன்மைகளை அள்ளி வீசுவது போன்று இருக்கும், ஆனால் செயலை பார்த்தால் மோசம் நிறைந்ததாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நற்குணத்தினுடைய அடையாளம் அல்ல, பொய்யை பேசி ஏமாற்றம் செய்து சம்பாத்தியம் செய்பவராக நாம் இருப்போம் என்று சொன்னால் மனிதர்களுடைய பார்வையில் சமயத்தில் நல்ல குணமுள்ளவர் என்ற பெயரை நாம் எடுத்து விடலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஃபாசிக்காக ஒரு கெட்ட மனிதனாகத்தான் நாம் பதிவு செய்யப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தையில் நுழைந்து பார்க்கின்ற போது அங்கு ஒரு மனிதர் வியாபாரம் செய்கின்றார். சகோதரர்களே, மாவை பார்த்தார்கள், உள்ளே ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருப்பது போன்று தெரிந்து கையை விடுகின்றார்கள், உள்ளே ஈரமாக இருக்கின்றது. என்ன சொன்னார், யா ரசூலல்லாஹ், அஸாபத்தி ஸமா, மழை பொழிந்து வானத்திலிருந்து மழை பெய்த காரணத்தினால் கொஞ்சம் ஈரமாகி விட்டது, ஏனப்பா இதை நீ வெளியே வைக்கக்கூடாதா, வெளியில் மக்களுக்கு தென்படும் விதத்தில் இதனை நீ காட்சிப்படுத்த கூடாதா? என்ன சொன்னார்கள், மன் ஹஷ்ஷனா, யார் எங்களை ஏமாற்றுவாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல. எனவே சகோதரர்களே, ஏமாற்றும் பண்புள்ளவர், பொய் பேசும் பண்புள்ளவர் எப்படி நற்குணமுடையவராக இருக்க முடியும்? நிச்சயமாக இருக்க முடியாது. எனவே நற்குணத்தினுடைய வெளிப்படையான அடையாளங்களில் உள்ளதுதான் வாழ்க்கையில் நேர்மை, கொடுத்த வாக்கில் சத்தியம், சொன்ன வாக்கில் சத்தியம். சகோதரர்களே, கொடுத்த வாக்கில் சத்தியம், பெற்றதில் ஏமாற்றம் இல்லாமல் வாழ்ந்து கொடுக்கக்கூடிய முறை, இதுவெல்லாம் வாழ்க்கையில் இருந்தால்தான் நாம் உண்மையில் குணம் உள்ளவர்கள் என்ற அர்த்தத்துக்கு ஆகும். சகோதரர்களே, நற்குணத்திற்கு மார்க்கம் வைத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதற்கு மிக பெரும் அருளை வைத்திருக்கின்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃமின் லயுத்ரிகு பிஹுஸ்னி குலுகிஹி தரஜத ஸாயிமல் காயிம். பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய, இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்ன அந்தஸ்து பாக்கியம் அல்லாஹ்விடம் கிடைக்கின்றதோ, இந்த பாக்கியத்தை ஒரு மூமீன் தன்னுடைய குணத்தினால் அடைந்து விடுவான் என்று சொன்னார்கள். தனது நற்பண்பினால் அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு பெரிய மகிமையை, அந்தஸ்தை அடைந்து விடுவான். என்ன அந்தஸ்து? இரவெல்லாம் தொழக்கூடியவர், பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவர். சகோதரர்களே, நல்ல பண்பும் இருந்து இந்த அமல்களும் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அந்த மூமியினுடைய அந்தஸ்து எவ்வளவு பெரியதாக இருக்கும். இன்னமின் அக்கரவிக்கும் மின்னி மஜிலிசன் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளையில் உங்களில் யார் எனக்கு நெருக்கமாக இருக்க போவோர் தெரியுமா? சொன்னார்கள், அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்களில் யார் நட்பண்பு மிக்கவரோ அவர்தான் என்னிடத்தில் நெருக்கமானவராக இருக்க முடியும். இன்னும் சொல்கிறார்கள், மீசான் எனும் திராசின் அல்லாஹ் நன்மைகளை நிறுக்கின்ற போது மிகப்பாரமான, மிகவும் கனமான நன்மை எதுவென்று சொன்னால் உங்களுடைய நற்பண்புகள் தான். சகோதரர்களே, நல்ல பண்பு என்பது இபாதத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய இந்த வாக்கியங்களை நாம் அடைந்து கொள்வதற்காக சகோதரர்களே, நல்ல பண்போடு நடந்து அல்லாஹ்விடத்தில் இந்த பெரிய கூலியை அடையக்கூடிய மூமின்கள் வரிசையில் எம்மை நாம் ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சிப்போமாக என்று கூறி, நாம் ஆற்றிய இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா நல்ல பல பயன்களை தருவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.